ஆஸ்திரேலியா ஒரு பல்கலாச்சார நாடுதான். 2016 மக்கள் கணக்கீட்டின்படி இங்கு வாழ்பவர்களில் 28% வெளிநாடுகளில் பிறந்தவர்கள். ஆனால் இங்கு வாழும் இளையோர் ஆங்கிலம் தவிர வேறு ஒரு மொழியை பயில விருப்பம் காட்டுவதில்லை என்று தரவுகள் வெளியாகியுள்ளன. 1960களில் 12ஆம் வகுப்பு படிப்பவர்களில் 40% ஒரு வேற்றுமொழியை கற்றார்கள். அந்த எண்ணிக்கை இப்பொழுது 12% குறைந்திருக்கிறது. எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் ஆங்கில கலாச்சாரத்தை தழுவி வாழ இளையோர் விரும்புவதுதான் அதற்கு காரணம் என்கிறார் ஜேம்ஸ் குக் பல்கலைக்கழக மொழியியல் மானுடவியல் பேராசிரியர் டாக்டர் ஜூலியன் பீக்கர்.
I think the problem is that the predominant culture in Australia is an Anglo culture. It is a white culture and they speak English, Australian English. So there has been a certain disregard towards other languages and a demand as well for these immigrants to adapt to English.
உலகளாவிய அளவில் 4% ஆங்கிலத்தை முதல் மொழியாக கொண்டுள்ளார்கள். அப்படியென்றால் உலகில் ஆங்கிலம் தவிர்ந்த வேறொரு மொழிதான் முதல் மொழியாக பலரால் பேசப்படுகிறது. வேறொரு மொழியை கற்பதன் மூலம் ஆஸ்திரேலியர்கள் அதிக பலன் பெறலாம் என்கிறார் டாக்டர் ஜூலியன் பீக்கர்.
They need to be able to adapt to other ways of thinking as we are becoming increasingly globalized.
பல மொழிகளை பேசும் ஆற்றல் கொண்டவர்களுக்கு ஞாபக மறதி போன்ற வியாதிகள் வருவதற்கான சாத்தியம் குறைவு என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அது தவிர வேறு மருத்துவ பலன்களும் உள்ளன என்கிறார் டாக்டர் ஜூலியன் பீக்கர்.
From a neurological perspective, there's also some evidence that being bilingual actually increases the plasticity of the brain, and this is basically also what we need nowadays in today's demanding world.
2011 ஆண்டு நடந்த மக்கள் கணக்கெடுப்பின்படி 19% 5 வயதிற்கு மேற்பட்ட ஆஸ்திரேலியர்கள் ஆங்கிலம் தவிர்ந்த வேறொரு மொழியை வீட்டில் பேசுகிறார்கள். வீட்டில் இன்னொரு மொழி பேசும் குழந்தை பள்ளி செல்ல ஆரம்பித்ததும் அந்த மொழியை பேசுவது குறைந்து விடுகிறது என்கிறார் கிரிஃபித் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சுசானா ஈசன்கிளாஸ்.
We have about 300 languages spoken in Australia, and this is not counting Aboriginal languages. Then we have monolinguals coming to university, and we expect them in 3 years to become fluent in language. And on the other hand, the children who could be the true bilinguals in the country end up losing the minority language unless the parents maintain the language at home.
ஆரம்ப பாடசாலைகளில் வாரத்திற்கு 35-60 நிமிடங்கள் மட்டுமே வேறொரு மொழியை கற்பதில் செலவழிக்கப்படுகிறது என்று ஆஸ்திரேலியன் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் செய்த ஆய்வு சொல்கிறது. அதாவது 7 வருடங்களில் 200 மணி நேரம் என்று சொல்லலாம். ஆங்கிலம் பேசும் ஒருவர் பிரெஞ்சு அல்லது ஸ்பானிஷ் மொழியை கற்க 600 மணி நேரம் தேவை. அதேவேளை ஒரு ஆசிய மொழியை கற்க 2200 மணி நேரம் தேவை. வேறொரு மொழியை கற்றுக் கொடுக்க ஆஸ்திரேலிய பாடசாலைகள் அதிக நேரம் ஒதுக்க வேண்டும் என்கிறார் டாக்டர் சுசானா ஈசன்கிளாஸ்.
One hour is nothing. We come from other countries and we know how difficult it is to achieve a good level of proficiency.
ஆஸ்திரேலியாவின் ஏற்றுமதியில் 80%க்கும் அதிகமாக ஆசிய நாடுகளுக்குத்தான் ஏற்றுமதி செய்யப்படுவதாக வெளிவிவகார அமைச்சின் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆசிய நாடுகள் ஆஸ்திரேலியாவுடன் நெருக்கமாக வேலை செய்ய இணக்கம் காட்டுகின்றன. ஆனால் ஆசிய மொழியைக் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. 6% 12ஆம் வகுப்பு மாணவர்கள்தான் ஆசிய மொழியொன்றை கற்றதாக 2011 கிரெட்டன் இன்ஸ்டிடியூட் செய்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இதில் அநேக மாணவர்கள் ஆசிய பின்னணியை கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2005ஆம் ஆண்டு நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 1524 மாணவர்கள் சீன மொழியை ஒரு பாடமாக உயர்நிலைப் பள்ளியில் படித்தார்கள். 10 வருடத்தின் பின் அந்த எண்ணிக்கை 832 குறைந்துள்ளது. இந்த போக்கு ஆசியாவுடன் பொருளாதார நடவடிக்கைகளில் அதிகம் ஈடுபடும் ஆஸ்திரேலியாவிற்கு நல்லதல்ல என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதனை நன்றாக உணர்ந்த ஆஸ்திரேலிய அரசு அடுத்த 10 வருடம் முடிவடைய முன் 40% 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வேறொரு மொழியை கற்க வேண்டும் என்ற ஒரு இலக்குடன் திட்டங்கள் தீட்டியுள்ளது. அதில் ஒன்று எல்லா அல்லது Early Learning Languages Australia என்ற திட்டம். அதன்படி அரபிக், சைனீஸ், இந்தோனேஷியன், பிரெஞ்சு மற்றும் ஜப்பனீஸ் ஆகிய மொழிகள் பாலர் வகுப்பிலிருந்து கற்பிக்கப்படும். விளையாட்டை அடிப்படையாகக் கொண்டு இந்த மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படும். இதற்காக 5.9 மில்லியன் டாலர்களை அடுத்த வருடம் அரசு செலவு செய்ய உள்ளது. சிறுவர்கள் மொழியை கேட்பதற்கு விளையாட்டு மென்பொருட்கள் நல்ல ஊடகம் என்கிறார் டாக்டர் சுசானா எசென் கிளாஸ்.
Children do get very excited about games. So games are very interesting because they can develop linguistic skills at the same time children are having fun.
லூப் ஸ்கூல் என்ற சீன மொழியை கற்றுக் கொடுக்கும் மென்பொருளை தயாரித்தவர் ஸ்காட் வாலஸ். அரசின் எல்லா திட்டத்திற்கு இவர் ஆதரவு வழங்கினாலும் ஒரே திட்டம் எல்லோருக்கும் பொருந்தும் என்று தான் கருதவில்லை என்கிறார் ஸ்காட் வாலஸ்.
Mandarin Chinese is unique in terms of its use of tones in the language. That's why for the Loop School app we kind of aimed on rhythm rather than songs.
ஆனால் வீட்டில் ஆங்கிலமல்லாத ஒரு மொழியை பெற்றோர் பிள்ளைகளுடன் பேசுவது மிகவும் நல்லது என்கிறார் டாக்டர் சுசானா எசென் கிளாஸ்.
Do everything possible to keep the language going at home and maybe organize play groups so the kids can interact with other children in a very informal way. So it's not a punishment that here comes the weekend I have to go to yet another school and study Chinese. Maybe doing activities that are integrated but are seen as more fun.
ஆஸ்திரேலிய இளையோருக்கு இன்னொரு மொழியை பேசுவதில் ஆர்வத்தை உருவாக்கும் முனைப்பில் கம்யூனிட்டி லாங்குவேஜஸ் ஆஸ்திரேலியா என்ற அமைப்பும் SBS இணைந்து போட்டிகள் நடத்துகின்றன. மேலதிக விவரங்களை www.sbs.com.au/nlc என்ற இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.